இன்றைய சைவ சித்தாந்த ஞான சாத்திர சிந்தனையாகிய திருவருட்பயனிலே அறியும் நெறி என்ற அதிகாரத்திலே உள்ள குரட்பாக்களை தொடர்ந்து சிந்திப்பதற்கு குருவருள் பாடித்துள்ளது. அறியும் நெறி திருவருட்பயனிலே ஆறாவது அதிகாரம். இது மிக முக்கியமான கருத்துக்களை எல்லாம் தன்னகத்தே கொண்டுள்ள சிறந்ததொரு அதிகாரமாக விளங்குகின்றது. சென்ற அதிகாரத்தில் உள்ள கருத்துக்களை ஏய்த்து பார்க்கும் பொழுது அருள் உருநிலை என்று கூறினார். அதற்கு முன்னால் அருளது நிலை, அதாவது முதல் அதிகாரத்திலே இறைவனை பற்றியும், இரண்டாவது அதிகாரத்திலே உயிர்களை பற்றியும், மூன்றாவது அதிகாரத்திலே பாசத்தை பற்றியும் விளக்கி கூறிய ஆசிரியர் நான்காம் அதிகாரத்திலே அந்த பாச வழியை ஒடுக்கவல்ல திருவருளுடைய அருமை பெருமைகளை அருளது நிலை என்ற தலைப்பின் கீழே விளக்கி கூறினார். அதற்கு அடுத்தார் போன்றதாக அப்படிப்பட்ட பெறுபவற்றுடெல்லாம் பெரும் பேராகிய அந்த திருவருள் பேச்சினை எவ்வாறு நாம் பெறுவது, உயிர்கள் எவ்வாறு பெறும் என்று கேள்வி வரும்பொழுது, இறப்பில் தவங்களாகிய சரியக்கிரியா யோகங்களை உயிர்கள் ஏற்றினால் சிவபெருமான் உருவாக எழுந்தருளி வந்து அந்த குருவருள் வாயிலாக திருவருளை வழங்கி ஆட்கொள்வான் என்ற செய்தியினை அருள் உருநிலை என்ற அதிகாரத்திலே விளக்கினார். அருளானது உருக்கொண்டு வருகின்றது என்பதை விளக்கும் மூலமாக அருள் உரு நிலை என்று வைத்தார். அதற்கு அடுத்த அதிகாரம் தான் இந்த அறியும் நெறி. சிவம் குருவாக உருக்கொண்டு வந்து ஞான தேசிகனாக அவ்வாறு எழுந்தருளி வந்து பக்குவ ஆன்மாவாகிய சீடனுக்கு உபதேசம் செய்யும் பொழுது அந்த உபதேச பொருளை எவ்வாறு அந்த சீடன் அறிவது, அந்த அறியும் நெறி, அந்த அறியும் முறை, அறிகின்ற வழி, அதனை சொல்வதுதான் இந்த அதிகாரம். ஆகினாலே அறியும் நெறி என்று இந்த அதிகாரம் பெயர் பெறுகின்றது. இதன் முதல் குரட்பாவிலே நாம் சிந்தித்திருக்கின்றோம் என்னவென்றால், இருவினை ஒப்பு உயிருக்கு நிகழ வேண்டும். நல்வினை தீவினை என்ற இரண்டும் ஒரே கண்ணோட்டத்திலே உயிரால் கருதப்பட வேண்டும். யான் எனது என்னும் செருக்கு இருக்கின்றதே, அது முத்திக்கு தடை. அந்த யான் எனது என்ற உணர்வோடு எந்த வினையை செய்தாலுமே அது முத்திக்கு தடைதான். தீவினையைப் போலவே நல்வினையும் யான் எனது என்னும் செருக்கினை அடித்தளமாக கொண்டே செய்யப்படுகின்றது. ஆகையினாலே அந்த யான் எனது என்ற உணர்வை அடித்தளமாக கொண்டு எந்த வினையை செய்தாலும், நல்வினையை செய்தாலும் சரி, பிறப்பிறப்புகள் தொடரும். அதனால்தான் இருவினையின் போக்குவரவு புரிய என்று சிவஞான போதம் கூறியது. தீவினையின் போக்குவரவு புரிய என்று கூறாமல் இருவினையின் போக்குவரவு புரிய, நல்வினை செய்தாலும் போக்குவரவு தான் புரியணும். அதாவது போக்குவரவு என்பது இறத்தல் பிறத்தல், இறந்து பிறந்து மீண்டும் மீண்டும் வினைக்கீடான பிறவிகளிலேயே அழுந்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைதான். அப்ப அந்த யான் எனது என்ற உணர்வு நீங்க வேண்டும் என்றால் அருளோடு பழக வேண்டும். சிவபெருமான் அருளோடு பழகுதல் இருக்கின்றதே, அந்த பழகுதல் அவைதான் சிவபுண்ணியங்கள். ஒருவரோடு பழக வேண்டும் என்றால் முறை தெரிந்து பழக வேண்டும் என்று சொல்வார். நம்மை ஒத்தவர்களோடு பழகுதல் வேறு, பெரியவர்களோடு பழகுதல் வேறு. பெரியவர்கள் ஒவ்வொரு பெரியவர்களும் ஒவ்வொரு துறையிலே இருக்கின்றார்கள். இன்னார் இன்னாரோடு பழகும் போது இப்படி இப்படி பழக வேண்டும் என்று உலகியலிலேயே ஒரு முறை வகுத்திருக்கின்றோம். உலகத்தில் உள்ள பெரியவர்கள் ஆண்டோர்கள் கூட பழகுவதற்கே முறை இருக்கின்றது. அப்போ பெரியவற்றுள்ளெல்லாம் பெரியவனாகிய சிவபெருமானுடைய திருவருளோடு பழகுவதற்கும் ஒரு முறை வேண்டும் அல்லவா? அந்த அருளோடு பழகுகின்ற முறைதான் சிவபுண்ணியங்கள். சரியை கிரியை யோகம் இந்த மூன்று சிவபுண்ணியங்களும் திருவருளோடு நாம் பழகக்கூடிய முறைதான். அந்த பழக்கம் பழகாமல் வீடு பேர வேண்டும் என்று உயிர் அது கேட்டதென்றால் அது அந்த உயிருக்கு மிகை, அந்த உயிர் அதற்கு தகுதியேற்றது. ஆறாம் வகுப்பு படித்தவன் எனக்கு கல்லூரியிலே இடம் வேண்டும் என்று சொன்னால் இது உனக்கு உன்னுடைய தகுதிக்கு மிகை, கல்லூரிக்கு போகக்கூடிய தகுதி உனக்கு இன்னும் வரவில்லை என்று சொல்லுவோம் அல்லவா? அதுபோல அந்த அருளோடு பழகக்கூடிய அந்த பழக்கத்தை, அந்த சிவபுண்ணியங்களாகிய பழக்கத்தை உயிர் பழகாமல் வீடுவேற்றை நாடியதென்றால் அது மிகை. அதனால்தான் அந்த அருளை பற்றி சொன்ன அந்த நான்காவது அதிகாரத்திலேயே இறுதி குரட்பாவிலே சொன்னார், இற்றை வரையைந்தும் ஏதும் பழக்கமிலா வெற்றுயிர்க்கு வீடு மிகை. அருள் தொடக்கமில் காலம் தொட்டே உயிரோடு கலந்திருக்கின்றது. இன்னைக்கு நேத்தில் தொடக்கமே சொல்ல முடியாது. என் உயிரும் அனாதி, சிவன் அருளும் அனாதி, அந்த சிவபெருமானுடைய திருவருள் உயிரிலே கலந்திருத்தலும் அனாதி. அப்படி தொடக்கமில் காலம் தொட்டே உயிரோடு திருவருள் இயைந்துள்ளது. அந்த திருவருளோடு இன்று வரை இந்த உயிர் பழகவில்லை. அந்த திருவருளோடு பழகுதலாகிய சிவபுண்ணியங்களிலே ஈடுபடவில்லை. அப்படி ஈடுபடாமல் இருந்து கொண்டு வீடு பெயர வேண்டும், ஞானம் வேண்டும், வீடு பெயர வேண்டும் என்று வேண்டினால் அது அந்த உயிருக்கு தகுதியற்ற செயல் என்று அங்கே குறிப்பிட்டாரே. ஆகையினாலே சிவபுண்ணியங்களை செய்ய வேண்டும் என்பது அங்கு வலியுறுத்தப்பட்டது. அந்த சிவபுண்ணியங்களை செய்து முற்றுவித்தால் சிவபெருமான் குருவாக உருக்கொண்டு வருவான். அதைத்தான் அருள் உருநிலை ஐந்தாவது அதிகாரம் சொன்னது. அப்படி குருவாக உருக்கொண்டு வந்தால்தான் உயிருக்கு உய்தி, அல்லது உயிருக்கு உய்தி இல்லை என்பது பல ஏதுக்களாலும் வலியுறுத்தப்பட்டது அந்த அஞ்சாம் அதிகாரத்தில். இந்த ஆறாம் அதிகாரத்தில் அப்படி தொடர்ச்சியா பார்த்தோம் என்றால், இந்த ஆறாம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார்கள், அப்படி சிவபுண்ணியங்களை செய்வதனால் என்ன விளைவு ஏற்படும் என்பதை இங்கே விளக்குகின்றார். ஏன்னா போன அதிகாரத்தை பார்ப்பவர்களுக்கு சந்தேகங்கள் வரும். அதாவது சீடனை ஆட்கொள்ள சிவபெருமான் குருவாக எழுந்தருளி வருகின்றார். சரி, சீடனை தான் ஆட்கொள்வார், ஏன்னா அவனுக்கு தான் அந்த பக்குவம் இருக்கின்றது. பக்குவந்த ஆன்மாவை தான் தனக்கு சீடனாக ஆட்கொள்வார். அப்ப மற்ற ஆன்மாக்களை ஆட்கொள்ள மாட்டார். ஆனால் என்ன கருத்து சொன்னார், மற்ற ஆன்மாக்களை ஆட்கொள்ள மாட்டார் என்பது மட்டுமல்ல, மற்ற ஆன்மாக்கள் அந்த தேசிகனை சிவபெருமான் என்றே அறிய மாட்டார்கள், தம்மை போல மானிடராகவே நினைப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பொய்யிருளாகிய ஆணவ இருள் அவர்கள் அறிவை நன்கு மறைத்துள்ளது. எனவே சிவகுருநாதனை அவர்கள் சிவபெருமானாக கருத மாட்டார்கள். அந்த தகுதி மற்றவர்களுக்கு வரவில்லை என்று சொன்னார். அப்போ அந்த சீடன் மட்டும் அறிவான், நம்மை ஆட்கொள்ளத்தான் சிவபெருமான் இவ்வாறு மானிட திருமேனி தாங்கி வந்திருக்கின்றார் என்று அறிவான். அவன் மட்டும் எப்படி அறிகின்றான் என்பதை முதல் குறட்பாவிலே விளக்குகின்றான். ஏனைய உலகத்தோர் அறிய மாட்டார்கள் என்பதை போன அதிகாரத்திலே விளக்கினார். எப்படி என்றால், பொய்யிருண்ட சிந்தை பொறியிலார் போதமா மெய்யிரண்டும் காணார் மிக என்று சொன்னார். உலகத்தவர்கள் சிவபுண்ணியங்களிலே பயிற்சி இல்லாத சாமானிய உலகத்தவர்கள், அவர்கள் பொய்யிருளாலே இருண்டிருக்கின்ற சிந்தையினை உடையவர்கள். அவர்கள் அறிவு ஆணவ இருளிலே நன்கு விரவி காணப்படுகின்றது. எனவே அவர்களுக்கு மெய்ப்பொருளை அறிவதற்கு முடியாது என்று அங்கே விளக்கிவிட்டார். ஆனால் அந்த பக்குவமான இந்த சீடன் மட்டும் எப்படி வந்திருப்பவர் சிவபெருமான் தான், நம்மை ஆட்கொள்ளத்தான் சிவபெருமான் இப்படி குருவாக வந்திருக்கின்றார் என்பதை இந்த சீடன் மட்டும் எப்படி அறிவான் என்று சொன்னால், அதை சொல்வதுதான் இந்த அறியும் நெறியின் முதல் குறட்பா. இந்த சீடனுக்கு இருவினை ஒப்பு நிகழ்ந்தது. ஆகையினாலே இவன் அறிவிலே திருவருள் நன்கு மேலோங்கி இருக்கின்றது. இப்ப சீடன் மட்டும் எப்படி அறிகின்றான்னா, அவனுக்கு அந்த பொய்யிருளானது அவனுடைய அறிவிலே மறைத்துக் கொண்டு இருக்கவில்லை. அந்த சீடனுடைய அறிவிலே சிவபுண்ணியங்களை அவன் பெருக்கி இருப்பதனாலே சிவாலய வழிபாடு, சிவாலயத்திலே உளவாரம், சிவன் அடியார்களை போற்றுதல், நித்திய அனுஷ்டானங்களை ஏற்றுதல், அப்புறம் சிவபூசை ஏற்றுதல், சிவயோக நெறியிலே பயிர்தல் போன்றவற்றை பல பிறவிகளிலே அந்த ஆன்மா ஏற்றி வந்ததனாலே அதன் பயனாக மலச்சக்தி படிமுறையிலே தேய்ந்து தேய்ந்து நன்கு அந்த மல மறைப்பு குன்றியிருப்பதனாலே இருள் நீக்கம் என்றாலே அங்கே ஒளி விளக்கம் தானே. ஆகவே திருவருள் ஒளியானது அவனுடைய அறிவிலே ஓங்கி விளங்குவதனாலே, அந்த திருவருளை காரகமாக கொண்டு அவன் காண்பதனாலே வந்திருக்கின்ற குருநாதர் சாட்சாத் சிவபெருமானே என்பதை அவன் உணர்கின்றான். அப்ப அவன் அறிவிலே அந்த திருவருள் மேலோங்கியதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், உலகப்பற்று நீங்கி நல்வினை தீவினை இரண்டையுமே ஒப்ப காணுகின்ற தன்மை இருவினை ஒப்பு வந்ததுதான் அவனுக்கு மல நீக்கத்திற்கு காரணம். அந்த மலம் வழி குன்றியதனால் திருவருள் ஓங்கி நிற்கின்ற சத்தினிபாத நிலை ஏற்பட்டது. ஆகையினாலே காரணகாரிய தொடர்ச்சியாக நாம் பார்க்க வேண்டும். சரியையாதி சிவபுண்ணியங்களை ஏற்றியதனாலே இருவினை ஒப்பு நிகழ்கின்றது. இருவினை ஒப்பு நிகழ்ந்தமையினாலே மலச்சக்தி குன்றுதலாகிய மலவரிபாகம் நிகழ்கின்றது. மலவரிபாகத்தின் பயனாக சத்தினிபாதம் நிகழ்கின்றது. எனவே சிவபுண்ணியத்தால் இருவினை ஒப்பும், இருவினை ஒப்பால் மலவரிபாகமும், மலவரிபாகத்தால் சத்தினிபாதமும் நிகழ்கின்றன. இந்த உண்மை இருவினை செயல்கள் ஒப்பின், இருவினை செயல்கள் ஒப்பின் என்று தொடங்கக்கூடிய சிவஞான சித்தியார் திருவிருத்தத்திற்கு நம்முடைய மாதவ சிவஞான யோகிகள் அவருடைய உரையினாரே நன்கு துணியப்படுவதாக உள்ளது. அடுத்த குரட்பாவிலே கூறினார், அவ்வாறு குருவாக எழுந்தொருளி வந்து ஆட்கொள்கின்ற சிவபெருமான் சீடனுக்கு பொருள்கள் இத்தனை என்று முதலிலே உணர்த்துவார். நித்திய பொருள்கள், அனாதி நித்த பொருள்கள், அவை பதி பசு பாசம் என்று மூன்றாக சொல்லப்படும், நான்காகவும் ஆறாகவும் விரித்து சொல்லப்படும். இந்த நூலிலே ஆறாக சொல்லியிருக்கின்றார்கள். சிவஞான மாபாடியத்திலே இப்படி ஒவ்வொரு ஆகமங்களிலே மூன்று என்றும் நான்கு என்றும் ஐந்து என்றும் ஆறு என்றும் பலவிதமாக சொல்வதெல்லாம் பொருளால் ஒன்றோடு ஒன்று முரண்படுவன அல்ல. எல்லாவற்றுக்கும் நாம் தான் பொருள் உரிமை கண்டுகொள்ள வேண்டும். இன்னொரன்ன இடங்களிலே பொருள் உரிமை செய்வதற்காக எழுந்ததுதான் சிவஞான போதம் என்பதை நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் நன்கு உணர்த்தியுள்ளனர். இந்த இரண்டாவது குரட்பாவிலே அனாதிரித்த பொருள்கள் ஏகன் அநேகன் இருள் கருமம் மாயை இரண்டு ஆக ஆறு இவை ஆக இவை ஆறு ஆதியில் என்று கூறினார். ஆதியில் என்பதன் மூலம் அனாதி என்பதை பெற வைத்தார். அனாதிரித்த பொருள்கள் ஏகன் என்று சொல்லும் பொழுது சிவபெருமான், என அவன் ஒருவன் தான், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அநேகன் சொல்லும்போது உயிர்கள், இருள் ஆணவமலம், கர்மம் கண்மமலம், மாயை இரண்டு சுத்தமாய அசுத்தமாய. மாயை பொருளால் ஒன்று, ஆனால் வகையால் இரண்டு. இவை ஆறும் அனாதிநித்திய பொருள்கள் என்று இவ்வாறு இந்த அனாதிநித்த பொருள்களை உணர்த்திய ஆசிரியர் அடுத்த குறட்பாவிலே இவற்றுக்கிடையே உள்ள சம்பந்தத்தை உணர்த்தினார். செய்வானும் செய்வினையும் சேர்வயனும் சேர்ப்பவனும் உய்வான் உழவென்று உணர் என்று சொல்வதன் மூலம் வினையை செய்பவனாக அநேகனாகிய ஆன்மாக்கள் இருக்கின்றார்கள், செய்யப்படுகின்ற வினையாகவும் சேர்கின்ற பயனாகவும் கர்மமலம் இருக்கின்றது. இருள் மலமாகிய ஆணவமலமோ ஆன்மா வினையை செய்வதற்கு அதுவே யான் எனது என்ற உணர்வை, அந்த விபரீத உணர்வை விளைவித்து நிற்கின்றது இருள் மலம். மாயாமலமாகிய அந்த மலமோ வினைப்பயன்களை நுகர்வதற்காக தனுகரணாதிகளை தந்து நிற்கின்றது. ஏகனாகிய சிவபெருமானோ உயிர்களுடைய ஆணவ மலத்தை திரோதான சக்தி ரூபமாய் இருந்து அதனுடைய விபரீத தன்மையெல்லாம் வெளிப்படுத்தி அதன் மூலம் உயிர்களை வினையீட்டச் செய்து உரிய காலத்தை கூட்டி வைத்து வினைப்பலன்களை ஊட்டுகின்றவனாக வினைப்பலன்களை சேர்ப்பவனாக இருக்கின்றான். எனவே உய்யும் பொருட்டு இவற்றை உணர்வாயாக என்று இந்த குறட்பா கூறுகின்றது. செய்வானும் செய்வினையும் சேர்வயனும் சேர்ப்பவனும் உய்வான் உளவென்று உணர் என்று கூறியது. இது தெய்வ சேக்கலார் பெருமானுடைய திருவாக்கை அடிவொற்றியது என்று பார்த்தோம். அடுத்த குறட்பாவில் தான் நம்முடைய சிந்தனை இன்னும் விரிவாக காண வேண்டியுள்ளது. என்னவென்றால், இந்த குறட்பாவை கேட்கும் பொழுது அந்த அனாதி நித்த பொருள்களுக்கிடையே இவ்வாறு ஒரு சம்பந்தம் உள்ளது என்று சொல்லும் பொழுது நம்மிடையே ஓர் ஐயப்பாடு எழும். என்னவென்றால், உயிர்கள் செய்கின்ற வினைகளை எல்லாம் எவ்வாறு அந்த ஏகனாகிய முதல்வன் அறிகின்றான்? அதாவது வினையை செய்யக்கூடிய உயிர்கள் அநேகர், அதான் அநேகன் சொன்னார். ஆனா இந்த வினைகளை எல்லாம் அறிந்து பலனை ஊட்டுபவனோ ஒரே ஒருத்தன், ஏகன். அப்போ ஒருத்தன் செய்யற வினைய பலர் அறியலாம், ஏன்னா ஒருத்தர் கவனிச்சிட்டாலும் இன்னொருத்தர் கவனிச்சு அறியலாம். வினை செய்பவன் ஏகன், பலன் ஊட்டுபவர் அநேகர்னா சரி, ஒருத்தர் கவனிச்சாட்டாலும் இன்னொருத்தர் கவனிச்சு வினையை கவனித்து அதன் பலனை ஊட்டலாம். ஆனா இங்க எப்படி இருக்கின்றது, வினையை செய்பவர்கள் அநேகர். அநேகர்னா சாதாரணமாவா எண்ணி சொல்ல முடியாது அந்த அளவு அநேகர். ஆனால் அந்த வினைப்பலனை ஊட்டுபவனோ ஒரே ஒரு சிவபெருமான். எவ்வாறு இது முடிகின்றது சிவபெருமானார்? எத்தனை உயிர்களைத்தான் அவன் அறிந்து கொண்டிருக்க முடியும்? அந்த வினைகளை அறிய வேண்டும், வினையின் வன்மை மென்மைகளை அறிய வேண்டும், அறிந்து அதற்கு உரிய காலத்தை கூட்டி வைத்து வினைப்பழங்களை ஊட்ட வேண்டும். எவ்வளவு பெருஞ்செயல், இதனை எவ்வாறு முதல்வனால் சாதிக்க முடிகின்றது என்று ஐயப்பாடு வரும்பொழுதுதான் சொல்கின்றார், முதல்வன் உயிர்களை விட்டு பிரிந்திருக்கவில்லை. நான் பார்க்கின்ற ஒரு தலைவர் இருந்துகிட்டு எத்தனை பேரைத்தான் வழிநடத்த முடியும்? ஒரு ஆசிரியர் இருந்து எத்தனை மாணவர்களைத்தான் இது பண்ண முடியும்? ஒரு ஆசிரியர் என்றால் இத்தனை மாணவர்கள், அப்படிலாம் கணக்கு வைத்திருக்கின்றார். ஏன்னா மனிதர்களால் வந்து மனிதர்களுடைய சக்தி ஒன்றை அறியும் போது இன்னொன்றை அறிய முடியாது. மனித பிறவி எடுத்த உயிர்கள், உயிர்களுக்கு சுட்டறிவு, வினைக்கீடாக விளங்கும் அறிவு, வரம்புக்கு உட்பட்ட அறிவு என்று இவ்வாறு விளங்குகின்றது உயிர் அறிவு. எனவே இங்கெல்லாம் ஒரு எல்லை வைத்திருக்கின்றார்கள். ஆனா சிவபெருமான் இப்ப ஆசிரியர்னா மாணவர்களை விட்டு பிரிந்து வேறாகத்தான் இருக்கின்றார். எனவே ஆசிரியர் மாணவனுடைய வினைகளை எல்லாம் செயல்களை எல்லாம் கவனிக்காமலும் இருந்து விடலாம். ஆனால் சிவபெருமானிடத்திலே தவறு என்பதே நிகழாது. எந்த உயிர் செய்த எந்த வினையுமே அவர் கவனிக்காமல் விட மாட்டார். ஏன்னா வினையை செய்விப்பவரே அவர்தான். அது எப்படி என்றால், எல்லா உயிர்களோடும் ஒன்றாக கலந்திருக்கின்றார். அதற்கு ஓமைதான் உயிரும் உடலும் போல என்றார். ஊன் உயிரால் வாழும் ஒருமைத்தே ஊனடு உயிர் தான் உணர்வோடு ஒன்றாம் தரம் என்று கூறினார். ஊனானது எப்படி உயிரால் வாழ்கின்றதோ, உடம்பு எதனால் வாழ்கின்றது, உயிராலே வாழ்கின்றது. உடல் வேறு உயிர் வேறு என்று பிரிக்க முடியாது. அந்த முறையிலே உயிரானது உடலோடு ஒன்றாக கலந்து உடலை நடத்துகின்றது. அந்த ஒற்றுமைத்தன்மை போலத்தான் ஊனோடு உயிர் தான் உணர்வோடு ஒன்றாம் தரம். அதுபோலத்தான் உடலிலே இருக்கின்ற உயிர்கள் அருளோடு கூடி பிரிப்பின்றி நிலை பெறுகின்ற தன்மை. தரம் என்றால் தன்மை, அந்த முறைமை. ஊனொடுயிர் ஊனோடு கூடியிருக்கின்ற உயிர்கள், ஊன் என்றால் உடம்பு, உடம்போடு கூடியிருக்கின்ற உயிர்கள் உணர்வோடு ஒன்றாம் தரம். உணர்வு என்பது திருவருள், திருவருளோடு ஒன்றாக கலந்திருக்கின்ற தன்மை. அதை போலத்தான் எதை போலத்தான் உடம்பு உயிரோடு கலந்திருப்பது போலத்தான். உடம்பு எப்படி உயிராலே நடத்தப்படுகின்றதோ அதுபோல உயிர்கள் அருளாலே நடத்தப்படுகின்றன. அப்படி பிரிப்பின்றி கலந்து எல்லா உயிர்களோடும் பிரிப்பின்றி கலந்திருக்கின்றன. ஒரு உடம்பு ஒரு உயிரோடு தான் கலந்திருக்கின்றது, ஒரு உயிரும் ஒரு உடம்பும் தான் கலந்திருக்கின்றது. ஆனால் திருவருள் என்று சொல்லும் பொழுது அது எல்லா உயிர்களோடும், ஆனால் அது வியாபக பொருள். இயல்பாகவே பாசங்களில் நீங்கி சர்வ வியாபகமாக இருக்கக்கூடிய பொருள் சிவபரம்பொருள். ஆகவே அந்த சிவபரம்பொருள் எல்லா உயிர்களோடும் நீக்கமர கலந்திருந்து உடலும் உயிரும் போல பிரிப்பின்றி விளங்குகின்றது. ஆகையினாலே சிவபெருமான் அறியாத வண்ணம் எந்த உயிரும் எந்த வினையும் செய்ய முடியாது. எனவே அவன் வினைப்பலனை சேர்ப்பவன் என்பதற்கு எந்த தடையும் இல்லை. சரி, அப்ப வினைப்பலன்களை ஊட்டுபவன் என்றால் ஒன்றாக கலந்திருந்தால் ஊட்டுபவன் வேறு, வினைப்பலனை தருபவன் வேறு, அந்த வினைப்பலனை பெறுபவன் வேறு அல்லவா. ஆகவே அவன் பொருளாலே வேறாகவும் இருக்கின்றான் என்பதை காட்டுவதற்கு இன்னொரு உதாரணத்திலே காட்டுகின்றான். எப்படி என்றால், தன்னிறமும் பன்னிறமும் தானாங்க தன்மை தரும், பொன்னிறம்போ மண்ணிறமிப்பு என்பது. ஆக இறைவன் உயிர்களோடு ஒன்றாக இருக்கின்றான் என்பதற்கு ஒரு ஓமை, வேறாக இருக்கின்றான் என்பதற்கு இன்னொரு ஓமை. என்னவென்றால் அந்த தன்மை நமக்கு நன்றாக விளங்குவதற்காகத்தான் எல்லாவற்றையும் நான் ஒரு சேர வைத்தும் சொல்கின்றார்கள். ஒரே ஓமையில வைத்து சிவஞான போதத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். சிவஞான போதத்தில் இரண்டாம் சூத்திரத்திலே அறக்கோடு சேர்த்து அனைத்து அக்கல் போல் என்று ஒரு வெண்பா தொடங்குகின்றது. அறக்கோடு சேர்த்தி என்று தொடங்குகின்றது. அந்த உதாரண வெண்பாவிற்கு நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகளுடைய சிற்றுரையினையோ அல்லது பாடியத்தினையோ பார்த்தோம் என்றால் அதிலே தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். ஒரே ஓமையில் வைத்தே இறைவன் உயிர்களோடு ஒன்றாயிருத்தலையும் வேறாயிருத்தலையும் உடனாயிருத்தலையும் இந்த மூன்றையுமே சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நூலிலே ஒன்றாயிருப்பதற்கு உடலும் உயிரும் போல இறைவன் உயிர்களோடு ஒன்றாயிருக்கின்றான் என்று கூறினார். வேறாயிருத்தலுக்கு சிறப்பானதொரு ஓமையை சொல்கின்றார். தன்னிறமும் பன்னிறமும் தானாங்கள் தன்மை தரும் பொன்னிறம். அதாவது இங்கே கல் என்று சொல்லியிருக்கின்றாரே, தன்னிறமும் பன்னிறமும் தானா கல். அந்த கல் என்பது என்னவென்றால் பளிங்கு கல், படிகம் இருக்கின்றது அல்லவா, அந்த படிகமானது அது தூய வெண்ணிறம் உடையது. அந்த படிகமானது அதனிடத்திலே எந்த வண்ணங்கள் அதை சூழ்ந்து உள்ளனவோ அந்த வண்ணங்களையும் அது தன்னிடத்திலே பிரதிபலித்து காட்டி நிற்கின்றது. தன்னை சூழ்ந்துள்ள பொருள்களின் நிறங்களை அந்த படிகம் பிரதிபலித்து காட்டுகின்றது, தன்னிறம் போலவே காட்டுகின்றது. ஆனால் அந்த படிகத்தினுடைய உண்மையான நிறம் அதுவன்று. படிகத்தினுடைய நிறம் தூய வெண்ணிறம்தான். ஆனால் அந்த படிகம் பல வண்ணங்களில் ஒளிவிடுகின்றது, பிரகாசிக்கின்றது என்றால் அதனை சூழ்ந்துள்ள பொருள்களின் வண்ணங்களை அந்த படிகம் காட்டி நிற்கின்றது. அப்படி சூழ்ந்துள்ள பொருள்களை எல்லாம் நான் நீக்கிவிட்டு அந்த படிகத்தை தனிமையிலே வைத்து பார்த்தோம் என்றால் அதனுடைய அந்த படிகத்துக்கே உரிய தூய வெண்மை நிறத்தை அந்த படிகத்திலே நாம் காணலாம். அப்ப படிகம் பிற வண்ணங்களையும் தன்னிடத்திலே காட்ட வல்லது, அந்த படிகமே தன்னுடைய அந்த தூய வெண்ணிறத்தையும் காட்ட வல்லது. இப்போது சிந்திக்க வேண்டும், அந்த படிகத்திற்கு எவ்வாறு இப்படியெல்லாம் காட்ட முடிகின்றது என்பதுதான் இங்கே நாம் சிந்திக்க வேண்டியது. சூழ்ந்துள்ள பொருள்களின் வண்ணங்களை காட்ட வேண்டும் என்றாலும் அந்த படிகம் காட்டும். சூழ்ந்துள்ள பொருள்களை அகற்றிவிட்டு தனிமையிலே பார்த்தால் அந்த படிகம் தனக்குரிய சொந்த நிறத்தையும் காட்டும். இப்படி பிற நிறங்களை காட்டுதலும் தன்னிறத்தை காட்டுதலும் அந்த படிகத்தினால் எவ்வாறு முடிகின்றது என்றால் கதிரவன் ஒளி துணை செய்வதால் தான் முடிகின்றது. இருட்டிலே வைத்து பார்த்தோம் என்றால் அந்த படிகத்திலே சூழ்ந்துள்ள பொருள்களின் வண்ணங்களையும் அந்த படிகத்திலே நாம் பார்க்க முடியாது, அந்த படிகத்தினுடைய வண்ணத்தையும் நாம் பார்க்க முடியாது. கதிரவன் ஒளியில் பார்த்தால்தான் இவையெல்லாம் சாத்தியம். எனவே அந்த படிகமாகிய கல்லிற்கு பல நிறங்களை காட்டக்கூடிய தன்மையையும் தன்னிறத்தை காட்டக்கூடிய தன்மையையும் அந்த படிகமாகிய கல்லுக்கு வழங்கியது எது என்றால், அந்த தன்மையை வெளிப்படுத்தியது என்ற என்ன எதுவென்றால் கதிரவன் ஒளிதான். அதைத்தான் பொன்னிறம் என்று சொன்னார். கதிரவனைத்தான் பொன் என்று சொன்னார். பொன்னிறம் என்பது அந்த கதிரவன் ஒளியை குறிக்கும். கதிரவன் ஒளிதான் தன்னிறமும் பன்னிறமும் தானாங்கள் தன்மை தரும். தன்னிறத்தை காட்டக்கூடிய தன்மையினையும் சூழ்ந்துள்ள பல நிறங்களை காட்டக்கூடிய தன்மையையும் அந்த கல்லுக்கு, படிகமாகிய கல்லுக்கு அந்த தன்மை உள்ளது. அந்த தன்மையை வெளிக்கொணர்ந்தது பொன்னிறமாகிய கதிரவனே, பொன்னிறமாகிய கதிரவன் ஒளியே. அது மாதிரிதான் இறைவனுடைய திருவருள் மண் நிறம். மண் என்றால் மன்னவனாகிய தலைவனாகிய சிவபெருமான். அவன் நிறம் என்றால் அவனுடைய அருள். மண் நிறம் என்றால் மண் தலைவனாகிய சிவபெருமானின் அருள். ஆகவே பொன்னிறம் என்பதிலே பொன் என்பது கதிரவன், நிறம் என்பது அந்த கதிரவனுடைய ஒளி. மண் நிறம் என்பதிலே மண் என்பது தலைவன் சிவபெருமான், நிறம் என்பது அவனுடைய அருள். இப்பூ, இப்பூ என்பது உலகம். இவ்வுலகத்திலே இவ்வுலகத்தின் கண் ஏழாம் உருவு விரித்துக் கொள்ள வேண்டும். இவ்வுலகத்தின் கண், இப்பூவின் கண், பூ என்பது இங்கு மலரை குறிக்கவில்லை, அது வடமொழி சொல்லாக விளங்கி இந்த உலகத்தை, நில உலகத்தை குறிக்கின்றது. இந்த நில உலகத்திலே கல்லினிடத்திலே, படிகக்கல்லினிடத்திலே தன்னிறம் பன்னிறம் இரண்டையும் காட்டக்கூடிய தன்மையினை பொன்னிறமாகிய கதிரவன் ஒளி எவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கின்றதோ அதை போலத்தான் தலைவனாகிய சிவபெருமானுடைய அருள் என்று சொன்னான். அப்ப நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அந்த படிகம் பிற வண்ணங்களை காட்டுவதற்கும் அந்த படிகம் தன் வண்ணத்தை காட்டுவதற்கும் கதிரவன் ஒளி எவ்வாறு உதவுகின்றதோ அதை போல உயிர்கள் பாசத்தை சார்ந்து அந்த பாசமாகவே, அதாவது சார்ந்த அந்த உடலை சார்ந்து அந்த உடலாகவே வாழ்கின்றது அல்லவா. இப்ப உடலின் தன்மைகளை உயிர் காட்டி நிற்கின்றது. உடலின் தன்மையினை உடலாகவே உயிர் கலந்திருந்து அந்த ஐம்பொறி அறிவையே அது தன்னறிவாக காட்டி நிற்கின்றது. தன்னை சூழ்ந்து இருக்கின்ற ஐம்பொறிகளுடைய வாயிலாக விளங்கக்கூடிய அறிவையே தன்னறிவு என்று அந்த உயிரானது காட்டி நிற்கின்றது. அந்த புலன் உணர்வையே தன் உணர்வு என்று காட்டி நிற்கின்றது உயிர்கள். இந்த இவ்வாறு பிற வண்ணங்களை அந்த படிகம் காட்டுவது போல சூழ்ந்துள்ள புலனறிவை உயிர் காட்டி நிற்பதற்கு திருவருள் தான் துணை செய்கின்றது. அப்புறம் பக்குவம் வந்த காலத்திலே 36 தத்துவங்களிலும் அந்த தத்துவ சுத்தி மூலமாக 36 தத்துவங்களிலும் நீங்கி ஆன்மா தன்னிலையை அடைவதற்கும் அங்கு திருவருள் தான் துணை செய்கின்றது. படிகம் தன்னிறத்தை காட்டுவதற்கு கதிரவன் ஓடி துணை செய்தது போல தத்துவ சுத்தி அடைந்து ஆன்மா என்ற தன்மையை அந்த ஆன்மா அடைவதற்கும் அங்கே திருவருள் தான் துணை செய்கின்றது. அப்போ அந்த படிகத்துக்கு வேறாக கதிரவன் இருந்து கொண்டு தன்னுடைய ஒளியினாலே படிகத்திலே பிற ஒளிகளையும் குணப்படுத்துகின்றான், படிகத்தினுடைய உண்மையான ஒளியையும் குணப்படுத்துகின்றான் காரே கதிரவன். அதுபோல சிவபெருமானும் உயிர்களுக்கு வேறாக இருந்து கொண்டு, வேறான பொருளாக இருந்து கொண்டு தன் அருளாலே அந்த உயிர்களோடு கலந்து, கதிரவன் படிகத்தின் வேறான பொருளாக இருந்து கொண்டு தன்னுடைய ஒளிக்கதிராலே அந்த படிகத்தோடு கலந்து அந்த படிகத்திலே பிற நிறங்களை காட்டுதலையும் அந்த படிகம் தன்னிறத்தை காட்டுதலையும் இரண்டு பண்புகளையும் அந்த படிகத்திலே வெளிப்படுத்துகின்றான் கதிரவன். அதுபோல சிவபெருமானும் உயிர்களின் வேறான பொருளாக இருந்து கொண்டு அந்த கதிரவன் எப்படி தன் ஒளி கிரணங்களாலே படிகத்தோடு கலந்திருந்தானோ, அதுபோல சிவமானது தன் அருளாலே திருவருளாலே உயிர்களோடு கலந்திருந்து உயிர்களுக்கு பாச அறிவையும் உயிர்களிடத்திலே விளங்க வைத்து மேலான சிவஞானத்துக்கு வாயிலாக இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஞானத்தையும் அந்த உயிர்களிடத்திலே வெளிக்கொணர்கின்றான். ஆகையினாலே இந்த முறைமையிலே சிவபெருமான் உயிர்களுக்கு வேறான பொருளாக இருக்கின்றான் என்பதை இந்த குரட்பாவின் மூலமாக உணர்த்தினார். எனவே வேறாக இருந்து எவ்வாறு உயிர்களை பண்படுத்துகின்றான், எவ்வாறு உயிர்களை வளர்க்கின்றான். எனவே இங்கு வேறாக இருத்தல் என்பது அவன் வேறு பொருள், உயிர் வேறு பொருள் என்பதைத்தான் வேறாக இருத்தல் என்று அதனாலதான் சொல்கின்றோம். ஏன்னா உயிரும் இறைவனும் ஒரே பொருள் என்று சொல்லக்கூடிய சமயங்களும் இருக்கின்றன இறைவன் தான் உயிர், உயிர் தான் இறைவன், உயிர் உயிரும் ஆன்மாதான், இறைவனும் ஆன்மாதான். இதற்கு ரெண்டு ஆன்மாக்கள் சொல்லணும், இது சீவான்மா அது பரமான்மானாலும் ரெண்டு ஒரே ஆன்மாதான் என்று சொல்லக்கூடிய கொள்கைகள் இருக்கின்றன. அந்த கருத்து சைவ சித்தாந்தத்திற்கு ஏற்புடையது அன்று என்பதை உணர்த்துவதற்காகத்தான் வேறாயிருக்கின்றானே நாம சொல்ல வேண்டி வருது. ஆகவே சித்தாந்தத்தை தொடக்க நிலையிலே கற்போர் என்ன முதல்ல ஒன்றாயிருக்கின்றான் சொல்லிட்டு அப்புறம் வேறாயிருக்கின்றான் சொல்கின்றார்களே என்று சொல்லிக்கொண்டு உலகியல் நோக்கிலேயே பார்த்து வேறாயிருக்கின்றான் என்றாலே பிரிந்திருக்கின்றான் என்ற ஒரு கொள்கைக்கு வந்துவிடுகின்றார். அப்படி நினைக்கும் வரை அந்த அத்வைத சம்பந்தம் நமக்கு விளங்குவது அரிது. ஒன்றாயிருக்கின்றான் முதல்ல சொல்லியாச்சு, சிவபெருமான் எல்லா உயிர்களோடும் ஒன்றாயிருக்கின்றான். அதுக்கப்புறம் அதுக்கு முரண்படுத மாதிரி வேறாயிருக்கின்றான் சொல்லக்கூடாது அல்லவா? ஆகையினாலே முரண்படும்படி சித்தாந்தத்தில் எப்பவுமே சொல்ல மாட்டார்கள். ஒன்றாயிருக்கின்றான் சொல்லும்போது எந்த நோக்கில் சொன்னார்கள் அதுதான். நம்ம அப்படி நம்ம உலகத்தில் இந்த ஒன்றாய் வேறாய் சொற்கள் எல்லாம் பயன்படுத்தி அதே நோக்கில் ரொம்ப எளிதாக நாம கேட்கணும். நம்ம ஒன்றாயிருக்கான் வேறாயிருக்கான் நமக்கு தெரியாதா அப்படின்னு நினைச்சிட்டு கேட்டோம் என்றால் அது நமக்கு தெளிவை தராது. ஒன்றாயிருக்கின்றான்னு எந்த நோக்கிலே சொல்கின்றோ, சங்கர வேதாந்தத்திலும் ஒன்றாயிருக்கல் ஒன்றாயிருத்தல் சொல்றான், சைவ சித்தாந்தத்திலே சொல்வது எந்த நோக்கு? ஒன்றாயிருக்கின்றான் என்றால் இறைவன் உயிர்களோடு ஒன்றாக கலந்திருக்கின்றான் என்பதுதான். அதான் உடலும் உயிரும் போலன்னு ஓமை சொன்னார்கள். ஓமையை வைத்து நாம் அதனை தெளிவு காண வேண்டும். அதுக்காகத்தான் ஓமை சொல்லி சொன்னார்கள். உடலும் உயிரும் ஒரு பொருளா? நிச்சயமாக அவை இரண்டும் ஒரு பொருள் அல்ல. உடல் வேறு பொருள், உயிர் வேறு பொருள் தான். ஆனால் இது உடல் இது உயிர் என்று பிரித்தறிய முடிகின்றதா? இல்லை. உலகத்து வேறு வேறு பொருள்கள் எல்லாம் பிரிந்தே காணப்படுகின்றன. ஆனால் உடலும் உயிரும் பிரிக்க முடியாத வகையிலே இணைந்து காணப்படுகின்றன. அதுபோல சிவமும் உயிரும் பொருள்களால் வேறாக இருந்தாலும் ஒன்றாக கலந்துள்ளன என்ற அந்த கலப்பு பற்றியே ஒன்றாக சொன்னார். அதான் கலப்பினால் ஒன்றாயும் சாமியில் எழுதுவாங்க. அப்ப வேறாயின்னு சொன்னா பொருள் தன்மையாலே வேறு, ஒன்றாக கலந்திருந்தாலும் சிவம் வேறு பொருள் தான், உயிர் வேறு பொருள் தான். பிரித்தறிய முடியாதனால ஒரே பொருள்னு நாம சொல்லிடக்கூடாது. உடலையும் உயிரையும் தான் பிரித்தறிய முடியல, அதுக்காக ரெண்டும் ஒரே பொருள்னு சொல்ல முடியுமா? முடியாது. பொருள் தன்மையினால் வேறு, அதை நன்கு உணரும் உணரும் அல்லவா? அதற்காகத்தான் அதுக்கு வேற ஓமை சொன்னாங்க, அதை நல்லா உணர்வதற்காக வேண்டி. என்னவென்றால் கண்ணும் அறுக்கணும் போலன்னு சிவபிரகாசம் சொல்லியது. அதாவது ஏன் இறைவன் வேறு உயிர் வேறுன்னு சொல்றது? ஏன்னா இறைவன் அறிவிக்கும் பொருள், உயிர் அவன் அறிவித்தால் மட்டுமே அறியும் பொருள். அப்படி ஒரு சம்பந்தம் இருப்பதனாலே ரெண்டும் வேற வேற பொருள் தான். அதனாலதான் ரெண்டும் ஒரு பொருள் நாம சொல்றதே கிடையாது. அறிவிப்பவனும் அவனுடைய உதவியினாலே அறிபவனும் எப்படி ஒன்னா இருக்க முடியும்? அதனாலதான் அப்ப உயிரும் அறிவுள்ள பொருள், இறைவனும் அறிவுள்ள பொருள், அப்புறம் எதுக்கு ரெண்டு பேரும் வேறு வேறுன்னு சொல்றீங்க? எல்லாம் ஒரே பொருள் தான் சொன்னாங்க. அதுக்குதான் கண்ணும் கதிரவனும் போலன்னு சொன்னாங்க. கண்ணும் ஒளிவுடைய பொருள் தான், கதிரவனும் ஒளிவுடைய பொருள் தான். ஆனால் கதிரவன் காட்டினால் அன்றி கண் காணாது. அதுபோல உயிரும் அறிவுடைய பொருள், சிவபெருமானும் அறிவுடைய பொருள். சிவபெருமான் அறிவித்தால் அன்றி உயிர் அறியாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் கண்ணும் அறுக்கணும் போலன்னு சிவபிரகாசம் சொன்னார். அறுக்கன் என்பது கதிரவன். இங்கே அதையேதான் வேறொரு ஓமையில வச்சு சொன்னார்கள். படிகத்துக்கு பிற வண்ணங்களை காட்டக்கூடிய தன்மையும் உண்டு. இது அதனினும் மிகச்சிறந்த உதாரணம். இது படிகத்துக்கு பிற வண்ணங்களை காட்டக்கூடிய தன்மை உண்டு, தன்னுடைய வண்ணத்தை காட்டக்கூடிய தன்மையும் உண்டு. ரெண்டு தன்மைகளும் கதிரவன் ஒளியினால்தான் வெளிப்படுகின்றன. கதிரவன் ஒளி இல்லாவிட்டால் படிகம் பிற வண்ணங்களையும் காட்டி நிற்காது, தன் வண்ணத்தையும் காட்டி நிற்காது, இருள்மயமாகத்தான் இருக்கும். அது மாதிரிதான் உயிரானது தன்னை சார்ந்த பாசப்பொருள்களின் வாயிலாக விளங்கும் அறிவையே தன்னுடைய உண்மையான அறிவு என்று அது காட்டி நிற்கின்றது. பாச ஞானத்தில் நின்று நீங்கி தத்துவ சுத்தி அடையும் பொழுது அது ஆன்மாவாக விளங்கி அது தன்னுடைய அந்த ஞானத்தை முழுமையாக அது பெறுகின்றது. தனக்குரிய அந்த வியாபக அறிவை அது அந்த திருவருளின் துணை கொண்டு பெறுகின்றது. ஆகவே ஐம்பொறி அறிவாகிய பாச ஞானத்தை ஆன்மா வெளிப்படுத்துவதும் திருவருளின் துணை கொண்டுதான். சிவஞானத்தை பெற தகுதியான முறையிலே தன்னுடைய ஆன்ம ஞானத்தை அந்த வியாபக ஞானத்தை அந்த ஆன்மா பெறுவதும் திருவருளின் துணை கொண்டுதான். எனவே இவ்வாறு பக்குவம் அடையாத பெத்த நிலையிலும் சரி, பக்குவம் அடைந்த முத்தி நிலையிலும் சரி, இரண்டு நிலையிலுமே உயிர்களுக்கு உதவக்கூடிய பொருளாக அந்த உயிர்களுக்கு தலைவனாக இறைவன் இருக்கின்றான். அப்ப வேறாக இருக்கின்றான் அது எவ்வளவு அருமையா உணர்த்துதார்கள் என்றால் அவன் தலைவன், நாம் அடிமை. எனவே அப்பொருளால் அவன் வேறு நாம் வேறு. அதான் படிகம் கதிரவன் உண்மையில தலைமை எதற்கு? கதிரவனுக்கு தான். கதிரவனுடைய அந்த அவன் ஒளி அப்படி வாரி வழங்கவில்லை என்றால் படிகம் எந்த வண்ணத்தையுமே காட்ட முடியாது. ஆமா, சூழ்ந்துள்ள பொருள் வண்ணத்தையும் காட்ட முடியாது, அந்த படிகத்தாலே தனக்குரிய வண்ணத்தையும் காட்ட முடியாது. அப்ப படிகத்துக்கு இந்த மாதிரியான ஒரு தகுதியை எல்லாம் விளங்க வைத்தது யார் என்றால் கதிரவன். அப்ப அவன் உதவி செய்கின்ற தலைமையான இடத்திலே கதிரவன் இருக்கின்றான். அந்த கதிரவனின் துணையினாலே பிற வண்ணங்களையும் தன்வண்ணத்தையும் காட்டக்கூடிய நிலையிலே படிகம் இருக்கின்றது. கதிரவனுக்கு அங்க தலைமைப்பாடு இருப்பது மாதிரி, அது மாதிரி இங்க இறைவன் உதவி செய்பவனாக சிவபெருமான் விளங்குகின்றான். அந்த சிவபெருமான் உதவியினால்தான் உயிர்களின் பாசஞானமும் வெளிப்படுகின்றது, அதனுடைய ஆன்ம ஞானமும் வெளிப்படுகின்றது. ஆகவே அவன் இவ்வாறு வேறான பொருளாக இருந்து உயிர்களுக்கு உபகாரம் செய்கின்றான் என்பதை உணர்த்துகின்றான். இனி உடனாக இருக்கின்றான் என்பதை அடுத்த குறட்பாவிலே உணர்த்துகின்றான். ஏன் இப்படி உணர்த்துகின்றார் என்றால், எனவே உயிர்கள் செய்யும் வினைகளை இறைவன் அறிந்து, அநேகனாகிய உயிர்கள் செய்யும் வினைகளை ஏகனாகிய முதல்வன் அறிந்து வினைப்பலன்களை அந்த உயிர்களுக்கு சேர்க்க இயலும். அதான் அந்த விளக்குவதற்காகத்தான் இந்த மூன்று சம்பந்தங்களையும் சொன்னான். அநேகனாகிய உயிர்கள் செய்த வினைகளை ஏகனாகிய சிவபெருமான் எவ்வாறு அறிகின்றான், அறிந்து எவ்வாறு வினைப்பலன்களை ஊட்டுகின்றான், இது எப்படி அவனுக்கு சாத்தியமாகின்றது என்றால், உயிர்களோடு அவன் இப்படி கலப்பினால் ஒன்றாகவும் பொருள்தன்மையால் வேறாகவும் செலுத்தும் தன்மையால் உடனாகவும் விளங்குவதனாலே அந்த உயிர்களை வினைகளை ஈட்டச் செய்து வினைப்பலன்களை நுகரச் செய்து அவனால் பண்படுத்த முடிகின்றது என்ற உண்மையினை உணர்த்துகின்றான். உடனாக இருக்கின்றான் என்று சொன்னால் அதுதான் நாம தெரிந்து கொள்ள வேண்டியது. உடனாக இருக்கின்றான் என்று சொன்னாலே போதும், ஒன்றாய் வேறாய் உடனாய் என்று நாம் விரிக்க வேண்டியதில்லை. உடனாக இருக்கின்றான்னு சொன்னாலே போதும். கலப்பினால் ஒன்று என்பதும் பொருள் தன்மையால் வேறு என்பதும் தானாகவே விடணும். இந்த உடனாய் என்பதிலே அதனால் அடக்கம். உடனாய் இறைவன் உயிர்களோடு உடனாய் இருக்கின்றான் அப்படின்னாலே அவன் எங்கேயோ பிரிஞ்சு, நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து அவன் எங்கேயோ இருந்தா உடனாய் இருக்கின்றான்னு சொல்ல மாட்டான். அதனால உடனா இருக்கின்றான் அப்படின்னாலே அவன் வந்து பிரிந்து இருக்கவில்லை, நம்மோடு கலந்துதான் இருக்கின்றான், ஒன்றாக கலந்துதான் இருக்கின்றான். அந்த ஒன்றாயிருத்தல் பெறப்படுது. அது மாதிரி உடனா இருக்கின்றான் சொல்லும் போதே இறைவனும் உயிரும் ஒரே பொருள் தான், பொருளால் வேறு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப உடனா இருக்கின்றான் ஏன் சொல்லணும்? இறைவன் தான் உயிர், உயிர் தான் இறைவனா, அப்ப உடனா இருக்கின்றான்னு சொல்ல முடியாது. ஆகவே உடனா இருக்கின்றான் சொல்வதனாலே உடனா இருக்கின்ற இறைவன் ஒரு பொருள், அவன் உயிர்களோடு உடனா இருக்கின்ற அந்த உயிர்கள் வேறு பொருள். ஆகையினாலே பொருள் தன்மையால் வேறு என்பதும் உடனா இருத்தலிலேயே பெறப்படுகின்றது. அதைத்தான் மாதவ சிவஞான சுவாமிகள் தம்முடைய சிற்றுரையிலே அருமையாக தெரிவித்திருக்கின்றார்கள். வேறின்றி உடனாதல் பெறப்படவே, உடனாதல் பெறப்படவே கலப்பினால் ஒன்று என்பதும் பொருண்மையால் வேறு என்பதும் தானே விளங்கும் என்ற கருத்து விளங்கும்படி அவர்கள் உரை செய்வார்கள். ஆகையினாலே அதனாலதான் அவையே தானே யாயினும் உடனா இருத்தல் மட்டுமே சொன்னார். அதை நாம அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாயும் ரெட்டுரம் அழித்துக் கொண்டு ஒன்றாய் வேறாய் உடனாய்னு சொன்ன. அப்போ ஒரு கேள்வி வருது, ஐயா உடனாய் இருத்தல் சொன்னாலே கலப்பினால் ஒன்று பொருள்தன்மையால் வேறுங்கிறது அடங்கி விடுகின்றது. அப்ப ஏன் உடனாய்னு மட்டும் சொல்லாம இப்படி மூன்று விதமா சொல்றாங்க, ஒன்றாய் வேறாய் உடனாயின்னு? ஏன் அப்படின்னா அதைத்தான் நம்ம சிந்திக்கணும். அதான் உபநிடத கருத்து, அல்லது இப்படி சொல்ல வேண்டியது இல்ல, செய்வது தான். எல்லாரும் ஒன்றாய் வேறாய் உடனாயின்னு சொல்லிடுறாங்க, சைவசாந்தரி சொல்லணும். ஏன் இப்படி சொல்றாங்க? உடனா இருத்தல் ரெண்டும் அடங்குது, சிவஞான சுவாமிகள் தெளிவாக காட்டிவிட்டார். அப்ப அப்படி சுருக்கமாக உடனா இருத்தல் அப்படின்னு மட்டுமே சொன்னான்னு ஏன் ஒன்றாய் வேறாய் உடனாயின்னு மூன்றாக விரித்து சொல்கின்றார்கள் என்றால், அங்கதான் நாம வந்து பார்க்க வேண்டும். சில உபநிடதங்கள் ஒன்றா இறைவன் உயிர்களோடு ஒன்றாயிருக்கின்றான் என்பதையே மிகுத்த சொல்கின்றன. வேற சில உபநிடதங்கள் வேறாயிருக்கின்றான் என்பதை மிகுத்து சொல்கின்றன. இன்னும் சில உபநிடதங்கள் உடனாயிருக்கின்றான் என்பதை மிகுத்து சொல்கின்றன. அப்போ அந்த உபநிடதங்களை பிரமாணமாக கொண்ட பல்வேறு வைதிக சமயத்தாரும் என்ன பொருள் கொள்கின்றார்கள் என்றால், ஒன்றாயிருக்கின்றான் என்பதை மட்டுமே பிரதானமாக கொண்டு அதற்கு ஏற்றபடி விளக்கம் சொல்லிவிடுகின்றார். ஆதிசங்கரர் போன்று உடனாயிருக்கின்றான் என்பதை பிரமாணமாக கொண்டு மற்ற இரண்டையும் தள்ளிவிடுகின்றார்கள் வைணவர்கள். வேறாயிருக்கின்றான் என்பதற்கே முக்கியத்துவம் கொடுத்து மற்ற இரண்டையும் அதற்கு ஏற்றபடி பொருள் கொள்வார் மத்துவர், மத்துவ சமயத்தவர். மூணுல ஒன்னதான் பிடிச்சுக்கிட்டுதான் ஒன்றாயிருத்தல். சங்கரர் ஒன்றாயிருத்தல் என்பதே பிரமணமாக கொண்டார். வேறாயிருத்தல் உடனாயிருத்தல்லாம் பக்குவம் குறைந்தவர்களுக்காக சொல்லப்பட்டது. மத்துவர் வேறாயிருக்கின்றான் மட்டுமே பிரமாணத்துவம் கொடுத்தார். ராமானுசர் உடனாயிருத்தலுக்கு மட்டுமே கொடுத்தார். இருக்கோம். நம்ம சைவத்துல தான் உன்னிடம் என்பது சிவவாக்கு, அது வேதத்தின் ஞானபாதம், வேதமும் ஆகமும் சிவபெருமான் திருவாக்கு. அதுல நாம வந்து இதை கொள்வோம் அதை தள்ளுவோம்னு பார்க்கவே கூடாது. மூன்று விதமா சொல்லியிருந்தா அதற்கு பொருள் ஒருமை நாம தான் காண வேண்டும் என்ற நேரிய நோக்கு அதான் ஆகமத்திலே அதுதான் விளக்குகின்றார் சுவாமியே. அது ஆகமத்தில் விளக்கியிருக்கார். அந்த ஆகமங்களை சிவாகமங்களை துணை கொள்ளாததுனாலே ஏனையோருக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியல. ஒன்றாய் வேற உடனே ஏதாவது ஒன்றை மட்டும் பிடிச்சுக்கிட்டாங்க. நாம அதுல ஒன்றை மட்டும் பிடிக்கவில்லை, மூன்றுமே நமக்கு உடன்பாடு, மூன்றையுமே ஒன்றோடு ஒன்று முரணாத வகையிலே நாம் விளக்குகின்றோம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நம்முடைய திருமுறைகளும் சாத்திரங்களும் ஒன்றாய் வேறாய் உடனாயின்னு இந்த மூன்று அம்சங்களும் தெரியும்படி சொன்னேன். ஆகையினாலே அதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். மிகச்சிறப்பான முறையிலே உடனாயிருத்தலை சொல்கின்றார். கண்டு ஒல்லை காணும் நெறி கண்ணுயிர் நாப்பன் நிலை உண்டில்லை அல்லது ஒளி என்று சொன்னார். அதாவது கண் உயிர் என்று முதலிடம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது சீர் எடுத்துக்கணும். கண் உயிர் நாப்பன் ஒளி நிலை உண்டு என்று எடுத்து, கண் உயிர் நாப்பன் நிலைன்னு இருக்கு இல்லையா, கடைசியில ஒளி இருக்கு, அந்த ஒளியை சேர்த்துக்கணும். நாப்பனுக்கு அப்புறம் ஒளி சேர்த்துக்கணும். நாப்பன் ஒளி நிலை உண்டு. சரி, இப்போ கண் உயிர் என்றால் என்ன? கண் உயிர் என்றால் கருதி உணர்கின்ற உயிர். கண் என்றால் இந்த கண் என்ற உறுப்பை குறிக்கவில்லை. கண் உயிர் என்றால் கண்ணிருள் என்று வருகின்றது சிவஞான போத பாயிரத்தில், சிறப்பு பாயிரத்தில் வருகின்றது. அதோட நாம வந்து ஒப்பு நோக்கலாம். அதாவது சிவஞான போத சிறப்பு பாயிரத்திலே மலர்தலை உலகின் மாயிருள் துணிய பலர்புகள் ஞாயிறு படரின் நல்லதை காண்டர் செல்லா கண்போல் இந்திய பெரும்பெயர் கடவுளில் கண்டு கண்ணிருள் தீர்ந்துன்னு வருகின்றது. அந்த இடத்துல கண் இருள்னா என்ன? கருதி உணரக்கூடிய இருள் வருகின்றது. அது மாதிரி இங்கேயும் கண் உயிர் கருதி உணர்கின்ற உயிர். நாப்பன் என்றால் நடுவிலே, உயிரின் நடுவிலே. ஒளி நிலை உண்டு. ஒளி என்றால் திருவருள் ஒளி, சிவபெருமானுடைய திருவருள் நிலை உண்டு, நிலையாக தங்கியுள்ளது. கருதி உணரத்தக்க உயிரினுடைய அறிவின் நடுவிலே, அறிவிலே நடுநாயகமாக எது இருக்கின்றது? ஒளி, திருவருளாகிய ஒளி நிலை உண்டு, நிலை பெற்று இருக்கின்றது. உயிர் அறிவிலே திருவருள் ஒளி நிலை பெற்று இருக்கின்றது. அப்போ நான் சொல்றேன், அது என்ன என்ன நிலை பெற்று இருக்கின்ற சொல்றீங்க, அப்படிலாம் இல்லை அப்படின்னு பக்குவ குறைவின் காரணமாக சொல்லி வந்தோம் என்றால், அப்போ அதை உணர்த்துவதற்காக சொல்கின்றார். என்ன சொல்கின்றார் என்றால், அல்லது கண்டு ஒல்லை காணும் நெறி இல்லை. கண்டு ஒல்லை காணும் நெறி இல்லை. உண்டுக்கு அப்புறம் இல்லை வருது இல்லையா, அந்த இல்லையை சேர்த்துக்கிடணும். அல்லது ஒளின்னு வருது இல்லையா, அந்த அல்லது. அல்லது கண்டு ஒல்லை காணும் நெறி இல்லை. முதல்ல என்ன சொன்னார்? கண் உயிர் கருதி உணரத்தக்க உயிர் நாப்பன், அந்த உயிருக்கு உயிரின் அறிவிலே நாப்பன் நடுநாயகமாக ஒளி நிலை உண்டு, திருவருள் ஒளி நிலை பெற்று விளங்குகிறது. அல்லது அவ்வாறு திருவருள் ஒளி உயிர் அறிவில் நிலை பெற்று விளங்கவில்லை என்றால் கண்டு ஒல்லை காணும் நெறி இல்லை. உயிரானது ஒரு விடயத்தை விரைந்து கண்டு அறிந்து கொள்ளக்கூடிய நிலை இல்லை. உயிர் பொறிகளின் துணை கொண்டு ஒரு விடயத்தை எவ்வாறு விரைந்து அறிந்து கொள்கின்றது? செவியின் துணை கொண்டு ஓசை அறிகின்றது, கண்ணின் துணை கொண்டு உருவத்தை அறிகின்றது. இப்படி ஒவ்வொரு பொறியின் துணை கொண்டு அந்தந்த விடயங்களை உயிரானது விரைந்து அறிகின்றதே. இந்த தன்மை, இந்த செயல்திறன் உயிர்களுக்கு எப்படி எதனால் இருக்கின்றது என்றால், உயிர் அறிவிலே திருவருள் நிலை பெற்று விளங்குகின்றது. அப்படி உயிர் அறிவிலே திருவருள் நிலை பெற்று விளங்கவில்லை என்றால் உயிரானது விடயங்களை விரைந்து அறிந்து கொள்கின்ற தன்மை பெற்றிருக்காது என்று சொல்வதன் மூலம், விடயங்களை உயிரானது அறியும் பொருட்டு, அந்த உயிரை விடயத்திலே செலுத்துகின்ற முறையிலே, அதான் உடனாதல்னு சொல்லும் போதே செலுத்தும் தன்மையாலே உடனாதல். எங்க செலுத்துறான்? விடயங்களை நோக்கி செலுத்துறான். உயிரை எப்படி செலுத்துறான்? வினைக்கு ஈடாக அந்த உயிர், முன்வினைக்கு ஈடாக எந்த விடயத்திலே அந்த உயிரை அறிந்து அழுந்தனுமோ அந்த விடயத்தை நோக்கி அந்த உயிரை செலுத்துகின்றான். அப்படி செலுத்துவதற்காக உயிர் அறிவிலே இறைவன் உடனாக இருக்கின்றான். உடனாக இருக்கின்றான் என்றால் கலந்து பிரிப்பின்றி எப்போதும் கூடவே இருத்தல். அதுதான் நாம உடனாயிருத்தல். வேறு ஒருத்தருக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் நாம உடனாயிருத்தல் சொல்றோம். ஆனா சிவபெருமான் உயிருக்கு பக்கத்தில் இருக்கின்றான் என்பதல்ல, உயிரோடு ஒன்றாக கலந்தே இருக்கின்றான். அதுதான் அங்க முக்கியமான கருத்து. கலந்து இருக்கின்றான், அவன் செலுத்துகின்றான், உயிர் செல்கின்றது, எனவே பொருளால் வேறு இல்லையா. ஒன்றாக கலந்திருக்கின்றான், அவன் செலுத்துகின்றான் என்பதனாலே வேற எங்கேயோ அந்நியமாக இருந்தால் செலுத்த முடியாது, ஒன்றாக கலந்திருத்ததுனால தான் செலுத்துகின்றோம். இப்ப ரிமோட் கண்ட்ரோல்லாம் சொல்றோம், செலுத்தக்கூடிய கருவி எங்கேயோ இருக்கு, அதை இயக்குறான், காரியங்கள் இங்க நடக்கின்றது. எங்கேயோ இருந்துட்டு அப்படி இயக்க முடியாது. ரிமோட் கண்ட்ரோல் சொல்லி போறனா, எங்கேயோ வந்துட்டு இயக்குதுன்னா அதுக்கு கண்ணுக்கு புலனாகாத அலைகள், நம்ம கண்ணுக்கு தெரியாத அலைகள் அந்த ரிமோட் கண்ட்ரோல் இருந்து இயக்கப்படுகின்ற பொருளை அடைகின்றன. அப்படி ஒரு தொடர்பு இல்லாமல் இயக்க முடியாது. அந்த அலைகள் நம்ம கண்ணுக்கு தெரியவில்லை, அதனால அது எங்கேயோ இருந்துகிட்டு இங்க இயக்குறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். சம்பந்தம் இல்லாம நமக்கு நம்மளால சொல்ல முடியாது. ஆகவே உயிரோடு ஒன்றாக கலந்து தான் பொருளாலே வேறாக இருந்து கொண்டு அந்த உயிர்களை வினைக்கீடான விடயத்திலே செலுத்துகின்றான். அவ்வாறு செலுத்தாவிட்டால் உயிர்கள் அந்த விடயத்தை விரைந்து அறிகின்ற தன்மை ஏற்படாது என்று சொல்லி இவ்வாறு உடனாக இருத்தலையும் விளக்கிவிட்டார் ஆசிரியர். ஆகவே நான்காவது குரட்பாவிலே ஒன்றாயிருத்தலையும், ஐந்தாவது குரட்பாவிலே வேறாயிருத்தலையும், ஆறாவது குரட்பாவிலே உடனாயிருத்தலையும் கூறி இவ்வாறு இறைவன் கலப்பினாலே உடல் உயிர் போல உயிர்களோடு ஒன்றாகவும், பொருள்தன்மையாலே படிகமும் கதிரவன் ஒளியும் போல உயிரின் வேறான பொருளாகவும், செலுத்தும் தன்மையினாலே அந்த உயிரின் அறிவிலே உடனாகவும் இவ்வாறு விளங்கி அவன் உயிர்களை செலுத்துவதனாலே உயிர்கள் வினையை செய்கின்றன, வினைப்பலன்களை நுகர்கின்றன என்பதை உணர்த்தி, உயிர்கள் வினையை செய்பவர்கள், அவன் வினைப்பலனை சேர்ப்பவன் என்பதை சாதித்தார். ஆகவே இத்தனை உண்மைகளையும், இதெல்லாம் யாரு சொல்ற உபதேசம், சிவகுருநாதன் சீடனுக்கு சொல்ற உபதேசம். ஆகவே அந்த சிவஞான தேசிகர் சீடனுக்கு சொல்கின்றார், ஏகனாகி சிவபெருமான் இவ்வாறு உன்னோடு ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருந்து செலுத்துகின்றானே, இவ்வாறு அவன் இருக்கின்ற இந்த நிலையைத்தான் அத்துவித சம்பந்தம் என்று சொல்வார். உயிர்களோடு இறைவன் கொண்டிருக்கின்ற சம்பந்தம் என்ன? அத்துவித சம்பந்தம். துவிதம் இரண்டு.